2015 மார்ச் மாத தெண்டலிதழில் மருத்துவர் வரலட்சுமி நிரஞ்சன் அவர்களின் நலம் வாழ பகுதியில் சுடுகின்ற நிஜங்கள் ஒளிவடிவம், சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சமீபத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் அதுல் கவாண்டே எழுதிய பீயிங் மார்டல் என்ற புத்தகம் படித்தேன். மருத்துவர்களுக்கு மட்டுமில்லாமல் நோயாளிக்கும் மூப்படையும் மனிதருக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் இந்த புத்தகம் ஒரு வழிகாட்டி. அழைக்காமல் வரும் சில நோய்களை பற்றியும் நோய் முற்றினால் வரும் மரணம் பற்றியும் தவிர்க்க முயன்றாலும் நிற்காது நம் வீட்டு கதவை தட்டும் மூப்பு பற்றியும் மிக தெளிவாக எழுதியிருந்தார். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சில கருத்துகளையும் தற்போது அமெரிக்காவில் இருக்கும் நோய் தணிப்பு சிகிச்சையும் பாலியேட்டிவ் கேர், வீட்டில் இறுதி நிலை மருத்துவம் ஹோம் ஹாஸ்பைஸ் பற்றியும் உங்களுடன் தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதுமை, இது தவிர்க்க முடியாத நிதர்சனம். மரணமும் வரிகளும் தான் மறுக்க முடியாத உண்மைகள் என்று பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்னார். அதனுடன் மூப்பையும் சேர்த்துக் கொள்ளலாம். முதுகுவலியும் மூட்டுவலியும் 60 நம் வயதை நினைவுபடுத்தும். 70களிலும் 80களிலும் வாழ்முறை மாறுபட துவங்குகிறது. சுதந்திரமாக செய்யும் நடவடிக்கைகளை செய்ய முடியாமல் இன்னொருவரை சார்ந்து செய்ய வேண்டி வரும்போது வயது கூடுவது தெரிகிறது. அன்றாட செயல்களான பல் தேய்ப்பது, குளிப்பது, சமைப்பது, உண்பது, கழிப்பது, சுத்தப்படுத்துவது, நடப்பது, தூங்குவது என்று சின்ன சின்ன செயல்களை சுதந்திரமாக செய்ய முடியாத நிலை வரும்போது குடும்பத்தினர், செவிலியர், முதியோர் காப்பகம் இவற்றை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. மேற்கத்திய கலாச்சாரமும் இந்திய கலாச்சாரமும் இதில் சற்று வேறுபட்டாலும் இந்த அவசர யுகத்தில் முதியோர் காப்பகங்களும் உதவியோடு வாழ்தல் அசிஸ்டட் லிவிங் என்று சொல்லப்படும் முதியோருக்கான தனியார் இல்லங்களும் நிறைய முளைத்துக் கொண்டிருக்கின்றன. எனக்கு அந்த பிரச்சனை வராது என்று யாராலும் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. அறிவியல் வல்லுநர்கள், பணக்கார பிரபலங்கள், மருத்துவர்கள் என்று பாகுபாடில்லாமல் அனைவரையும் சமமாக பாவிப்பது முதுமை. நீரிழிவு, இரத்த அழுத்தம், இருதய கோளாறு, மூச்சு திணறல் என்பவை இருந்தாலோ, பார்வை மங்கினாலோ, காது கேளாது போனாலோ இன்னும் பிரச்சனை அதிகமாகும். டெமென்ஷியா என்று சொல்லப்படும் மன குறுக்க நோய் தாக்கினால் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துவிடும். இறப்பதே மேல் என்று சொல்லும் அளவுக்கு முதுமை பலரை எண்ண வைப்பது உண்மை. வாழ்நாள் எவ்வளவென்று நிர்ணயிக்க முடியாத நிலையில் இறுதி காலத்தில் தனக்கு என்னென்ன வேண்டும், என்னென்ன வேண்டாம் என்று யோசித்து அதை நெருங்கிய குடும்பத்தினரிடமும் முதன்மை மருத்துவரிடமும் கூறிவிடுவது அட்வான்ஸ் டிரெக்டிவ்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி முன்னர் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறேன் தென்றலில். மூச்சு நின்று போனால் மூச்சு குழாய் வைத்து நுரையீரலை வேலை செய்ய வைப்பதும், இருதயம் நின்று போனால் அதற்கு மின்சார அதிர்ச்சி கொடுப்பதும் இதில் முக்கியமான முடிவுகள். இவை வேண்டாம் என்று நினைப்பவர்கள் அமெரிக்காவில் டூ நாட் இன்டுபேட், டூ நாட் ரெசசிட்டேட் என்று சொல்வார்கள். இதற்கு தேவையான வாழ்கை உயிலை, லிவிங் வில், வக்கீலை பார்த்து எழுதி வைப்பது நல்லது. இதை தவிர உண்ண முடியாமல் போனால் உணவு குழாய் போடுவது, தீவிர அறுவை சிகிச்சை செய்வது, சிறுநீர் பிரிப்பு டயாலிசிஸ், புற்றுநோய் இருந்தால் கீமோ தெரப்பி எடுத்துக்கொள்வது என்று பற்பல விஷயங்கள் குறித்த முடிவுகள் செய்யப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதை பற்றி குடும்பத்தினர் முடிவு செய்வதை விட, மருத்துவர் முடிவு செய்வதை விட நோயாளியே தனக்கு வேண்டியதை முடிவு செய்வது நல்லது. நோயின் தீவிரமும் இறுதி காலமும். முற்றிய நிலையில் பல நோய்களுக்கு மருந்துகள் செய்யும் நன்மையை விட தீமைகள் அதிகமாக இருக்கலாம். மருந்துகள், அவற்றின் பக்க விளைவை தணிக்க மேலும் மருந்துகள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகலாம். மருத்துவரிடம் இந்த நோய்க்கு தீவே கிடையாதா நோயாளி கேட்டால் அவர் மருந்துகளை கொடுத்த வண்ணம் இருப்பார். ஆனால் மருந்துகளின் பக்க விளைவாக தீமை ஏற்படுவதாக தோன்றினால் அதை கட்டுப்படுத்த இரு தரப்பினரும் பேச வேண்டும். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று நோயாளியும் மருத்துவரும் பேசாமல் தவிர்ப்பதில் நோயாளிக்குத்தான் அவஸ்தை. அன்புக்குரியவர்கள் சிரமப்படுவதை பார்ப்பது கடினம்தான். நம் குடும்பத்தினரை இழக்க நம் மனம் பக்குவப்படுவதில்லை. அதனால் இன்னும் இன்னும் என்று சிகிச்சைகளை நாடுகிறோம். பல வேளைகளில் ஒரு படி பின் சென்று குடும்பத்தினர் பேச வேண்டும். நோயாளிக்கு எது முக்கியம், அவர் விருப்பம் என்ன என்பதை கேட்டு அறிய வேண்டும். ஆயுளை நீட்டிப்பதில் அவருக்கு விருப்பமென்றால் சிகிச்சை தொடரலாம். பின்விளைவுகளை தாங்க முடியாது போனால் சிகிச்சையை நிறுத்த யோசிக்க வேண்டும். நோயின் தீவிரம் பற்றியும் சிகிச்சை முறைகளின் நன்மை தீமைகளை பற்றியும் மருத்துவரிடம் பேச வேண்டும். இந்த விவாதங்கள் கடினமானவை, மனதை கனக்க வைப்பவை, ஆனால் தவிர்ப்பதில் யாருக்கும் லாபமில்லை. மரணம் பற்றி நான் பயப்படவில்லை, ஆனால் பிறரை சார்ந்திருப்பதையும் வெறும் ஜடமாய் நீடித்திருப்பதையும் விரும்பவில்லை என்று எத்தனையோ நோயாளிகள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதனால் நோயாளியின் விருப்பு வெறுப்பை தெரிந்து கொள்வது, பிற்காலத்தில் அவர்கள் முடிவெடுக்க முடியாத நிலை வரும்போது நாம் முடிவெடுக்க உதவும். குற்ற உணர்வு இல்லாமல் முடிவுகளை மருத்துவரிடம் சொல்ல உதவும். மரண தருவாயில், இது மிகவும் கடினமான தருணம். மக்கட்பேரும் மரணமும் மகேசனும் அறியாதது என்று சொல்வார்கள். எப்போது நிகழும் என்று யாராலும் சொல்ல முடியாது. இந்த நிஜத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற கேள்வி வந்தால், வலியின்றி சுலபமாக தூங்கும் போது நிகழ வேண்டும் என்று உலகில் பலர் விரும்புவதுண்டு. இந்த விருப்பம் நாடு, மொழி, இனம், வயது கடந்தது. மரண தருவாயில் வலியை குறைப்பதும் நோயின் அறிகுறிகளை கட்டுக்குள் வைப்பதும், அந்த இறுதி நாட்களில் வேதனை குறைப்பதும் பாலியேட்டிவ் கேர் என்று சொல்லப்படும் சிகிச்சை முறை. இது அமெரிக்காவில் ஒரு தனி சிறப்பு மருத்துவ பகுதியாக உருவாகி வருகிறது. இதை மருத்துவமனையிலும் ஆரம்பிக்கலாம். நோயாளியின் விருப்பத்திற்கேற்ப அவரவர் வீட்டிலும் கூட இந்த சிகிச்சை முறை பெறலாம். இதை ஹோம் ஹாஸ்பைஸ் என்று சொல்வர். இது மருத்துவர், செவிலியர், சமூக பணியாளர், மருத்துவ உதவியாளர், மத ஆலோசகர் என்று பலரை உள்ளடக்கியது. அவரவர் தேவைக்கேற்ப இந்த குழு செயல்படும். நோயாளியையும் அவர் குடும்பத்தினரையும் இறுதி காலத்தில் மன உளைச்சல், உடல் நோவின்றி வழி நடத்துவதே இந்த குழுவின் நோக்கம். இந்த வசதியை யார் வேண்டுமானாலும் பெறலாம். இருதய நோய், நுரையீரல் நோய், பக்கவாதம், புற்றுநோய், முதுமை, தீவிர மறதி நோய் என்று பாகுபாடு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் பெறலாம். மரணம் 6 மாதங்களுக்குள் நிகழக்கூடிய அபாயம் இருக்குமேயானால் ஹோம் ஹாஸ்பைஸ் வசதிகளை பெறலாம். மருத்துவர்கள் நினைத்தபடி 6 மாதங்களில் மரணம் நிகழவில்லை என்றாலும் இந்த வசதிகளை நிறுத்திவிட்டு பின்னர் வேண்டும்போது தொடரலாம். மருத்துவ காப்பீடுகளின் தேவைக்காக இந்த 6 மாத கட்டாயம். மருத்துவமனையில் 15 நாட்களும் வீடுகளில் 6 மாதமும் இந்த வகை சிகிச்சைக்கு காப்பீடு நிறுவனங்கள் ஒப்புக்கொள்கின்றன. இதில் மருந்துகள், வலி நிவாரணம், செவிலியர் வருகை, பிராணவாயு சிகிச்சை முதலியவை அடக்கம். ஆக சுடுகின்ற நிஜங்களான நோய், மருந்து, மூப்பு, மரணம் ஆகியவற்றை எதிர்கொள்ள அறிவையும் பக்குவத்தையும் பெருக்கிக் கொள்வோம். மேலும் விவரம் அறிய www.mayoclinic.org/healthy-living/consumer-health/in-depth/palliative-care/all-200-4525 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.